السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم لك الحمد، أنت نور السماوات والأرض ومن فيهن، ولك الحمد، أنت ملك السماوات والأرض ومن فيهن، ولك الحمد، أنت قيم السماوات والأرض ومن فيهن، أنت الحق وقولك الحق ووعدك الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والبعث حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. பேரருளாளன் பெரும் கிருபையாளன் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் அன்பு தூதர், எங்கள் இனிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அன்பு தோழர்கள், அரும் குடும்பத்தவர்கள், அன்னாரின் வழியை பின்பற்றியவர்கள், பின்பற்றுகிறவர்கள், பின்பற்றவிருப்பவர்கள், அன்னாரின் வழியை வழிக்காக உழைக்கிற அழைக்கிற அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹு தஆலாவை தக்வா செய்து வாழும்படி, அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியச் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது மிகுந்த கிருபை உள்ளவனாக இருக்கிறான். உலகத்திலே அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒரே ஒரு ரஹ்மத்தை கொண்டு முழு நிர்வாகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா படைத்த நூறு அருள்களுள், நூறு கருணைகளுள் ஒன்றை மட்டுமே இந்த உலக வாழ்க்கைக்குரிய ஏற்பாட்டுக்காக வேண்டி தந்துவிட்டு 99 மறுமை நாளுக்காக வேண்டி சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த கருணைக்குள்ளுக்கேதான் நம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு கருணை காட்டுவது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதும், அந்த நேசம் நமக்குள்ளே பரவியிருப்பதும், அல்லாஹு தஆலா நமக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அவன் படைத்து அருளிய ஒரே ஒரு கருணைக்குள் தான் தங்கியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதன் முஸ்லிம் 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 அல்லாதவர்கள் ஒருவர் மற்றவரை தாக்குவது, ஒருவர் மற்றவரை எதிர்ப்பது, ஒருவர் மற்றவருக்கு பகைமை காட்டுவதெல்லாம் இந்த கருணை அவர்களுக்கு இடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இதயங்களில் இருந்து பிடுங்கி இருக்கிறான் என்பதுதான் அதன் அர்த்தமாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கருணையை அல்லாஹு தஆலா மனிதர்களின் இதயங்களிலே விதைக்கிறான். நான் அடுத்தவனை நேசிப்பதற்கு அல்லாஹ் தான் படைத்து உலகத்திலே விட்டுள்ள ஒரே ஒரு தன்னுடைய கருணையில் இருந்து எனது இதயத்துக்குள் அந்த கருணையை அல்லாஹு தஆலா வைத்திருக்க வேண்டும். இந்த மனிதனை அப்பொழுது நான் நேசிப்பேன். என்னுடைய இதயத்திலே கருணை இல்லை என்றால் நான் அடுத்தவரை நேசிக்க மாட்டேன். அதனால்தான் ஹதீஸ் ஒன்றிலே படிக்கிறோம், அபாக்கியவானிடமிருந்துதான் கருணை கலட்டி எடுக்கப்படும் என்று படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அடுத்த மனிதனை நேசிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். மனிதர்களை மட்டுமல்ல ஏனைய ஜீவராசிகளை நேசிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். முஃமின்களை நேசிப்பது ஒரு நேசம், அது ஈமானிய நேசம். முஃமின்கள் அல்லாதவர்களை நேசிப்பது என்று ஒன்று இல்லாவிட்டாலும் மனிதன் என்ற வகையிலே ஒரு பாசம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனித சகோதரத்துவம் என்று ஒன்றை வைத்திருக்கிறான். அந்த மனித சகோதரத்துவத்தின் கீழ் தான் அவன் பசித்தால் அவனுக்கு உணவளிப்பது, அவன் ஆடை இன்றி இருந்தால் அவனுக்கு ஆடை கொடுத்து உதவுவது. இதில் நாம் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்று பிரித்து நோக்குவது இல்லை. இதுவும் ஒரு வகையான கருணையாகவே காட்டப்பட்டிருக்கிறது. ஜீவராசிகள் மனிதர்கள் அல்லாதவர்களாக அல்லாதவைகளாக இருக்கின்ற ஜீவராசிகள் கோழிகள் கொக்குகள் மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் நாம் கருணை காட்டுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இதயங்களிலே படைத்து வைத்திருக்கிற இந்த அருள், இந்த கருணை, இந்த இரக்கத்தின் பாற்பட்டது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அடுத்தவரோடு முஃமின்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லையில் அல்லாஹு தஆலா நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் அவர்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குகளை சொல்லித் தந்திருக்கிறான். அன்புக்கினிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களிலே 100% முஸ்லிம்களை ஒன்றாக வாழ வைத்திருப்பார். சில இடங்களிலே முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்தை குறைத்து முஸ்லிம் அல்லாதவர்களையும் அந்த இடங்களிலே ஒன்றாக வாழ வைத்து முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக வாழ வைத்திருப்பான். இன்னும் சில இடங்களிலே முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் இணைத்து ஒன்றாக வாழ வைத்து முஸ்லிம்களை சிறுபான்மையினராக வாழ வைத்திருப்பான். இப்படி பல வகையான நிலைகளிலே இன்று நேற்றல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்த காலத்திலிருந்து சூழ்நிலைகளுக்கேற்ப வைத்திருக்கிறான். இவற்றுக்குள்ளே ஒரு முஸ்லீம் தன்னுடைய இஸ்லாத்தோடு ஈமானோடு வாழ்ந்து முடிப்பது என்பதுதான் அவன் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதாகவும் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்துள்ள சில உலக ஏற்பாடுகளும் நியதிகளும் இருக்கின்றன. இந்த உலக ஏற்பாடுகள் நியதிகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்குவதும் இல்லை, நாம் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் இல்லை. மனிதர்கள் இரண்டர கலந்து வாழுகின்ற ஒரு உலகத்திலே அவ்வளவு பகுதிகளிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நியதி ஏற்படுத்தியிருந்தால் அந்த இடங்களிலே எப்படியான ஒழுங்குகளோடு முஸ்லிம்கள் அவர்களோடு வாழ வேண்டும் என்ற ஒழுங்குகளையும் சொல்லித் தந்திருக்கிறான். இவற்றை தாண்டி இவற்றுக்கு கரிசனை கொடுக்காமல் இவற்றை உதாசீனம் செய்துவிட்டு நாம் வாழ முடியாத அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே நம்மை முஸ்லிம்களை சிறுபான்மையினராக வாழ வைத்திருக்கிறார். இந்த நாட்டிலே சகோதரர்களே, பிரியமானவர்களே, சிறுபான்மையினராக வாழுகிற நாம் பெரும்பான்மையாக வாழுகின்ற முஸ்லிம்கள் வாழுகின்ற தலங்கள் நாடுகள் இடங்களை விட சொல்ல போனால் நியாயமான சுதந்திரங்களோடு சலுகைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாம் பெரும்பான்மையினராக இருந்தால் எம்முடைய மற்ற சமூகம் சிறுபான்மையினராக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் நாம் எப்படி இருப்போம் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். இதற்கு அப்பால் நாம் ஒரு சிறுபான்மை சமூகமாக 10 அல்லது 11% இருக்கின்ற ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருட்படைதான் முஸ்லிம் 100% முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றனவே அந்த நாடுகளில் கூட கிடைக்காத ஊடக சுதந்திரம், அந்த நாடுகளில் கிடைக்காத அரசியல் சுதந்திரம், அந்த நாடுகளில் கிடைக்காத மத சுதந்திரங்களை கூட அல்லாஹு தஆலா நமக்கு இந்த நாட்டிலே தந்திருப்பது அல்லாஹு தஆலா நம் மீது சொரிந்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய கிருபை, அளப்பரிய நிஅமத் அருட்படை என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, உலகத்தின் முழு முஸ்லிம் நாடுகள் உலகத்தில் 100% முஸ்லிம்களாக இருக்கின்ற நாடுகள் இருக்கின்றன. சிறுபான்மையினராக முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழுகின்ற முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் இருக்கின்றன. அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் இந்த அளவு சுதந்திரமாக சுற்றுப்பாக்கள் கூட செய்ய முடியாது. நன்கு ஞாபகத்திலே வையுங்கள், நீங்கள் எமிரேட்ஸுக்கு போவீர்கள் என்றால் சகல பள்ளிகளிலும் நாளை என்ன பேசப்பட வேண்டும் என்பது இன்று வியாழக்கிழமை வக்ஃப் மினிஸ்ட்ரியால் அனுப்பப்பட்டுவிடும். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், துபாயில எமிரேட்ஸ் அமீரகத்தில் அந்த 5 நாடுகளுக்கும் அல்லது 5 எமிரேட்ஸுக்கும் தேவையான அடுத்த நாள் நடைபெற வேண்டிய ஹுத்துபா இன்றே அரபு மொழியில் வக்ஃப் மினிஸ்ட்ரியால் தயாரிக்கப்பட்டு ஆட்சியாளர்களுக்கோ அரசாள்பவர்களுக்கோ அவர்களுடைய ராஜசங்கிற உறவுகளுக்கோ வேறு எதுவுக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அதை தயாரித்து அனுப்புவார்கள். வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்துக்கு வசனம் அப்படியே வாசித்து முடிப்பது இந்த ஹபீபின் பணியாக இருக்கும். அவ்வளவுதான், சுதந்திரமாக எதுவும் பேச முடியாது அங்கிருக்கிற ஆலிம்களுக்கு. சகோதரர்களே, இது எமிரே அமீரகத்துடைய நிலை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்துவிடும், எனக்கும் கூட அமீரகத்தில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் வந்துடும். நாளை என்ன குத்துபா என்பது, ஹதீபுகள் என்ன பேச போகிறார்கள் என்பதை உங்களை போன்று குத்துபா கேட்கிற அனைவரும் வியாழக்கிழமையே தெரிந்து கொள்வார்கள். அது வாட்ஸ்அப் மூலமாக அப்படியே பரப்பப்பட்டுவிடும். இது எமிரேட்ஸுடைய நிலைமை மட்டுமல்ல, நியாயமான முஸ்லிம் நாடுகளில் இப்படி கடுமையான போக்கு கொண்ட சுதந்திரங்கள் மிகவுமே குறைக்கப்பட்ட நிலையிலே, குறிப்பாக கருத்து சுதந்திரம், மார்க்கத்தை சுதந்திரமாக பேசுவதை கூட ஆளுங்களுக்கு மிகவுமே வாய்ப்பூட்டு போடப்பட்ட முழு முஸ்லிம் நாடுகள் அல்லது பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகள் வாழுகிற ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே நாம் இவ்வளவு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது அல்லாஹு தஆலா செய்துள்ள மிகப்பெரிய நேமத் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனை நாம் துஷ்பிரயோகம் செய்வோம் என்றால் வமை யுபத்தில் நேமத்துல்லாஹி மின் பஅதி மா ஜாஅத்ஹு என்று அல்லாஹு தஆலா சொல்வதை போல், ஒரு நேமத் ஒரு மனிதனுக்கு வந்த பிறகு அதனை அவன் மாற்றிக்கொள்வான் என்றால் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு நல்ல நிலையிலே மிக நீண்ட கால வரலாறு கொண்ட நாம், இந்த நாட்டிலே சுமார் எழுதப்பட்ட வரலாறு ஒன்று முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்று பார்த்தால், தடயங்களோடு பார்த்தால், சிலாசனங்களோடு பார்த்தால், சுமார் 1200 ஆண்டுகளை பின்னோக்கிய ஒரு சரித்திரத்தோடு இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எழுதப்பட்ட வரலாறு, எழுதப்படாமல் சொல்லப்படுகிற, குறிப்புகள் இல்லாமல் சொல்லப்படுகிற வரலாறு அதைவிட நீண்டது, அதற்கு பின்னால் போகக்கூடியது. சகோதரர்களே, இந்த காலத்திலே நாம் ஒரு தெளிவான மார்க்கத்திலே, அதுவும் சொல்ல போனால் நாம் ஆரம்பத்திலிருந்தே இந்த நாட்டிலே ஷாஃபிஈ மதுஹபில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் தனியார் சட்டங்கள் ஷாஃபிஈ மதுஹபை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டு எல்லாமே நமக்கு ஏதுவாக சாதகமாக கிட்டத்தட்ட நம்முடைய மார்க்கத்தில் நியாயமான பகுதிகளை நாம் சுதந்திரமாக அனுபவிப்பதற்குரிய ஏற்பாடுகளோடு ஒரு சிறுபான்மை சமூகம் வாழுகின்றோம் என்பது பெருமைக்குரியதும் சந்தோஷப்பட வேண்டியதும், அல்லாஹுக்கு எவ்வளவோ நன்றி செலுத்த வேண்டியது என்பதையும் மறந்துவிடாதீர்கள். பல நாடுகளுக்கு போய் பார்த்திருக்கிறேன் சகோதரர்களே, பாகிஸ்தானில் கூட இஃப்தாருக்கு அதான் மட்டும் மீடியாவில் கொடுப்பார்கள். முன்னர் பின்னர் எந்த ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சி கூட அந்த டிவியில இருக்காது சகோதரர்களே. ஆனால் நமது நாட்டிலே டிவி எத்தனை சேனல்கள், ரமதான் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள் தெரியுமா, பாகிஸ்தான்ல நீங்க போய் பார்த்தாக்க கூட அதானுக்கு மட்டும் டிவியில நேரம் கொடுப்பார்கள். சகோதரர்களே, அவ்வளவு கட்டுப்பாடுகள், முஸ்லிம் நாடுகளிலே அவ்வளவு கட்டுப்பாடுகளோடு, இதை நாம் வெளியிலே சொல்லவும் முடியாது, இருக்கிற சுதந்திரத்தையும் சில வேளை பறித்து விடுவார்கள். நான் சொல்ல வருகிற விஷயம் இதுவல்ல, முதலில் ஒரு பீடிகை போடுகிறேன், நாம் எவ்வளவு பெரிய நேமத்தொண்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். சகோதரர்களே, இந்த நிலையில் நமக்கு இன்று நேற்று அல்லாஹால் ஏற்படுத்தி தந்ததல்ல, 1200 ஆண்டுகள் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று இருக்கிற நாம் இந்த தொடர் சலுகைகளோடும், இந்த தொடர் அனுபவிப்புகளோடும், இந்த தொடர் அல்லாஹுடைய நேமத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கு முயற்சித்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய மூதாதையர்கள் இவற்றுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த முயற்சிகள், அவர்களுக்கு இருந்த குறைந்த வளங்களோடு, அவர்களுக்கு இருந்த குறைந்த வளங்கள், மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களோடு அவர்கள் செய்த தந்த ஏற்பாடுகள், நாம் அவற்றை இன்று இலாவகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதனை நாம் துஷ்பிரயோகம் செய்வோம் என்றால், மீடியாவை துஷ்பிரயோகம் செய்யலாம், அரசியலை துஷ்பிரயோகம் செய்யலாம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்னோரென்ன துறைகளை நாம் துஷ்பிரயோகம் செய்யலாம், பொருளாதாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம். செய்தால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நம்மீது கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும், நம்மீது மட்டுப்படுத்தல்கள் அதிகரிக்கும். அந்த நேரத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தனியார் சட்ட உரிமைகள் உட்பட எல்லாமே கண்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சகோதரர்களை வெறும் வெறும் சிந்தனைகளோடு வந்து பேசவில்லை. உலகத்தின் பல நாடுகளை போய் பல தடவைகள் தரிசித்து வந்த வகையிலே, பல தொடர்போடு உள்ளவன் என்ற வகையிலே, பலரை கண்டவன், நேரடியாக கண்டவன் என்ற வகையிலே, புத்தகங்கள் இன்டர்நெட்டிலே பார்த்துவிட்டு பேசவில்லை. பல இடங்களிலே முஸ்லிம்கள் எந்த நிலையிலே வாழுகிறார்கள் என்பதை பல நாடுகளுக்கு போய் கண்டவன் என்ற வகையிலே மிகவும் கவலையோடு பேசுகிறேன். நாம் நமக்கு இருக்கிற இந்த சுதந்திர இலங்கையிலே நீங்கள் இரத்தத்தினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்களான் என்று சொன்னேன் என்று முஸ்லிம் பெரும்பான்மை, முஸ்லிம் நூற்றுக்கு நூறு வீத முஸ்லிம் நாடுகளில் கூட கிடையாது, கிடையாது சகோதரர்களை கிடையாது. இவ்வளவு தைரியமாக நின்று மேடைகள் போட்டு பாராளுமன்றத்திலே போய் கேபினட்ல போய் நம்முடைய ஆட்கள் பேசுவதற்கு இருக்கக்கூடிய உரிமை கூட நம்முடைய பேசுகிறார்கள் இல்லையோ வேறு விஷயம், வாய் திறந்து பேசுவதற்கு இருக்கக்கூடிய உரிமை பல இடங்களிலே இல்லை சகோதரர்களே. இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் பல நாடுகளிலே தம்முடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவில் நடப்பது என்ன? சிரியாவில் நடக்கிற கொடுமை என்ன? அந்த ஆட்சியாளரின் கொடுங்கோலை தாங்க முடியாது, அங்கே முஸ்லிம்கள் மீது பிரயோகிக்கப்படுகிற வன்முறைகளை தாங்க முடியாது என்று தானே நீ ஆட்சியை விட்டு விட்டு போ என்று போராடுகிறார்கள். ஆரம்பத்திலே பார்த்தால் அவருடைய பிரச்சனை என்ன? குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் அவருடைய ஆரம்ப பிரச்சனை. அது முற்றி வலுத்து இன்று பெரும் இரத்தம் சிந்துகிற நிலைக்கு மாறி போயிருக்கிறது. கடந்த 5-6 வருடங்கள் தொடருகிற யுத்தம் அல்லாஹால அந்த நிலைமையில் நம்மை வைக்கவில்லை சகோதரர்களே. ஆங்காங்கு இருந்திருந்து ஒரு சில சம்பவங்கள், இது இன்று நேற்று பதல்ல, இது நேற்று பதல்ல, என்றென்றோ காலத்திலே நடந்து வந்த சம்பவங்கள் பல இருக்கின்றன. 1885 முதல் 1985 வரைக்கும் இடைப்பட்ட 100 ஆண்டு காலத்திலே பெரும்பான்மை சமூகத்தினர், சிறுபான்மை சமூகத்தினர், முஸ்லிம் கிறிஸ்தவ இந்துக்களுக்கு இந்த நாட்டினை இழைத்த சில வன்முறைகள், சில திணித்த தாக்குதல்கள் அவ்வப்போது நடந்தவற்றை ஒரு சிங்கள பேராசிரியர் புத்தகமாக எழுதியுள்ளார். நமது யாரும் அல்ல, ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல, ஒரு சிங்கள ப்ரொஃபசர் அவரே எழுதியுள்ளார். 1885 முதல் 1985 வரைக்கும் 100 ஆண்டுகளுக்குள் முஸ்லிம் கிறிஸ்தவ இந்து இந்த சிறுபான்மை சமூகத்தினருக்கு பெரும்பான்மை சமூகம் அவ்வப்போது ஏற்படுத்திய சேதங்கள், விளைவுகள், தாக்குதல்கள் எழுதியுள்ளார். எவற்றிலும் அவர்கள் செய்தது நியாயம் காணவில்லை, எதற்காக இதனை செய்தார் என்பதை அடையாளப்படுத்தியுள்ளார். சகோதரர்களே, அல்லாஹால யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்திலே மின்ஹும் உம்மத்தும் முக்கத்தசிதா, அவர்களிலும் நடுநிலை பேணுகின்ற ஒரு சாரார் இருக்கிறார் என்று சொல்லி வைத்தார். யூதர்கள் யார், கிறிஸ்தவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் எப்படியான முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்பதும் நமக்கு தெரியும். அல்லாஹால சூரத்தில் பாத்தியாவுக்கு பிறகு ஆரம்பித்த சூரத்தில் பக்கராவின் அரைவாசி பகுதியை யூதர்களை பற்றி பேசுவதற்கும், 3வதாக ஆரம்பிக்கிற சூரத்து ஆலே என்றானின் அரைவாசி பகுதியை கிறிஸ்தவர்கள் பற்றி பேசுவதற்குமாக ஒதுக்கிய பெரும் சூராக்கள். அப்படியானவர்களை பற்றி அல்லாஹால குர்ஆனை குறிப்பிடும் போது மின்ஹும் உம்மத்தும் முக்கத்தசிதான், அவர்களிலும் ஒரு நடுநிலையாக சிந்திக்கிற, நடுநிலையாக யோசிக்கிற, நடுநிலையாக பேசுகிற, நடுநிலையாக நடந்து கொள்கிற ஒரு சாரர் இருக்கிறார்கள் என்று சொல்லி வைத்தார். சகோதரர்கள், நம்முடைய எதிரிகளிலும் நடுநிலை தவறாதவர்கள் இருப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. எனவே பௌத்தர்கள் எல்லோரும் நம்முடைய எதிரிகள், நம்முடைய பெரும்பான்மையினர் எல்லாம் நமக்கு எதிரிகள் என்ற ஒரு கற்பனையை நாம் விட்டுவிட வேண்டும். எல்லோரிலும் ஒரு சாரார், நமக்குள்ளே சில தீவிரவாதிகள் இருப்பது போல அடுத்த சமூகத்திலும் சில தீவிரவாதிகள் அவ்வப்போது இருப்பார்கள். அதற்கு அப்பால் நாம் அவர்களை நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு அப்பால் நம்முடைய செயற்பாடுகள் மூலமாக அவர்களை கவர்ந்தெழுக்க தெரிந்திருக்க வேண்டும். நமது குணநலங்கள், குணாதிசயங்கள் மூலமாக, நமது அழகான பேச்சு, அழகான நடத்தை, அழகான எழுத்து மூலமாக அவர்களை நம்பால் கவர்ந்திருக்க, அவர்களும் நம்மோடு இரண்டரை கலந்து கொள்ள, அவர்கள் பக்கத்தில் இருந்து வருகிற தாக்குதல்களை அவர்கள் மூலமாகவே பிழைக்காடு செய்வதற்கு அளவுக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நான் ஏன் இதனை சொல்ல வந்தேன் தெரியுமா? இதுதான் நான் இப்பொழுது சொல்ல வருகிற விஷயம். நாம் இன்னும் சரியாக நம்முடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. நம்முடைய பெரும்பான்மை சமூகத்தோடு வாழுகின்ற இந்த நாட்டிலே பெரிய அளவுக்கு எம்மோடு சங்கமித்திருக்கக்கூடிய நம்மோடு வேலைகளிலே தொடர்பாக இருக்கக்கூடிய நம்மோடு உத்தியோகங்களிலே தொடர்போடு இருக்கக்கூடிய நம்மோடு இரண்டர கலந்து பழகக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினருக்கு நான் உட்பட எவ்வளவு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்களே, எத்தனை தூரம் அவர்களுக்கு இஸ்லாத்தின் விழுமியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் சொல்லிக் கொடுப்போமா இல்லையா வேறொரு விஷயம். நாம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை என்னோடு சகோதரனாக ஒரு வேலைத்தளத்தில் இருக்கிற ஒரு சிங்கள சகோதரனுக்கு நான் சும்மா சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? தொழுகை என்றால் என்ன? எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து தடவை இருக்கிறது. ஐந்து தடவைகள் தொழுகிற தொழுகையினுடைய ரக்காத்துகள் என்ன? மஸ்ஜிதிலே நாம் என்ன செய்கிறோம்? எப்படி நாம் தக்பீர் கட்டுவோம்? ஒவ்வொரு செயலிலும் நாம் என்னென்ன ஓதுவோம்? இது மாதிரி நம்முடைய உடை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பொருளீட்டுவது எப்படி இருக்க வேண்டும்? ஹலால் என்றால் என்ன? ஹராம் என்றால் என்ன? இவற்றை எல்லாம் இப்போதாவது 20-30 ஆண்டுகள் ஒன்றாக வேலை செய்கிற ஒரு சிங்கள சமூகத்திலே இருக்கக்கூடிய 3-4 பேரோடு நான் எவ்வளவு எத்தனை தடவைகள் அவரோடும் பேசியிருப்பேன், அளவலாகி இருப்பேன். அதன் மூலம் அவருக்கு ஒரு நல்ல எண்ணத்தை, நல்ல பதிவை நான் ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா சகோதரர்களே? உலமாக்களும் செய்ய தவறி போய்விட்டோம். ஏனென்றால் அந்த பணியை செய்வதற்குரிய அளவுக்கு சிங்கள மொழியினுடைய தாக்கம் நமது முஸ்லிம் சமுதாயத்துக்களை வந்ததும் போராது. எனவே சிங்கள மொழியை படிக்க வேண்டிய கட்டாய தேவையோடு இருக்கிறது. அதன் மூலம் அவர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தின் முழுமையங்களை அவ்வப்போது சொல்லிக் கொடுத்து கொண்டு செல்வதன் மூலம் நம்மை பற்றி நன்கு புரியக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் ஆகுவார்கள். சகோதரர்களே, ஒரு ஆயத்து இருக்கிறது குர்ஆனிலே. அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகளை பார்த்து, மக்கா குரைஷி முஷ்ரிக்குகளை பார்த்து நபி அவர்களை சொல்லும் போது சொல்லுகிறார், குல் லா துஸ்அலூனா அம்மா அஜ்ரம்னா, நாம் செய்த குற்றங்கள் பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கப்பட மாட்டாது. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்? நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து குறைசி முஷ்ரிக்குகளுக்கு சொல்லுங்கள், நாம் செய்த அஜ்ரம்னா, அஜ்ரம்னா குற்றம் செய்தோம், குற்றம் செய்தோம், நாம் செய்த குற்றங்கள் பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கப்பட மாட்டாது, அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். வலா நுஸ்அலு அம்மா தஅமலூன், குல் லா துஸ்அலூன அம்மா அஜ்ரம்னா வலா நுஸ்அலு அம்மா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை பற்றி நம்மிடத்திலே விசாரிக்கப்படவும் மாட்டாது. இங்கே இரண்டு வினைகள், அம்மா அஜ்ரம்னா நாம் செய்தது பற்றி, மற்றது அம்மா துஸ் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்வது பற்றி. நாம் செய்த குற்றங்கள் பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கப்பட மாட்டாது, நீங்கள் செய்கிறது பற்றி நம்மிடத்திலே விசாரிக்கப்பட மாட்டாது. சகோதரர்களை, தவறுகள் என்று வரும்போது முஸ்லிம்களை உங்களை பரிசோதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அவர்களிடத்திற்கு தவறு வர எந்த வாய்ப்பும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வார்த்தையை கவனியுங்கள், நாம் செய்த குற்றங்கள், குற்றத்தை முஸ்லிம்கள் பக்கம் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார். எந்த குற்றமும் செய்யவில்லை. வார்த்தைகளை பாருங்கள், அவர்களை பார்த்து பேசும்போது நீங்கள் செய்கிற குற்றங்கள் பற்றி சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் செய்கிற உங்களுடைய செயல்கள், உங்களுடைய செயல்கள், குற்றம் செய்தீர்கள் என்று சொல்லும் போது அவனை இஸ்லாத்தை விட்டு இன்னும் இன்னும் அப்புறப்படுத்தி வைக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற மொத்தமாக அல்லாஹ் சொன்னான், அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி நம்மிடம் விசாரிக்கப்பட மாட்டாது. சகோதரர்களே, இந்த ஆயத்தை நான் ஓதும் போதெல்லாம் அந்த இடத்தில் ஒரு கணம் நிற்பதும் வழக்கம். ஏனென்றால் அவ்வா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே முரண்பாடு வரும் போது முஸ்லிம்கள் பணிந்து தம்முடைய தவறுகளை ஒரு கணம் அல்ல பல கணங்கள் பரிசீலனை செய்யும்படி சொல்லுகிறார். சகோதரர்களே, பிரியமானவர்களே, நாம் இன்றைய காலத்தின் தேவையாக உணர்ந்து இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மட்டடங்காத, மட்டுக்கடங்காத, அளவிட முடியாத அளப்பரிய நேமத்துக்கு நாம் இன்றும் நன்றி செலுத்தவில்லை. நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லோரும் நாம் நிறையவே தவறு செய்திருக்கிறோம். இன்னும் இஸ்லாத்தை, இஸ்லாத்தின் போதனைகளை அவர்களுக்கு நெருக்கமாக காட்டி வைக்கவில்லை. நிறைய தூரப்பட்டு போயிருக்கிறோம். எதிர்ப்பு கோஷங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அவர்களை நம்மை விட்டு தூரப்படுத்தி இருக்கின்றன. மாற்றமாக நாம் அவர்களை நெருங்குவோம். நமது இஸ்லாத்தின் பால் அவர்களை வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தால் அது குற்றமாகும் இந்த நாட்டின் சட்டப்படி. அது செய்ய தேவையில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்களோடு கரைந்து போவது, நானும் நீங்களும் ஒன்று, நாங்களும் நீங்களும் ஒன்று, எல்லா மதங்களும் ஒன்று என்ற கோட்பாடு அல்ல. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒன்றை சொல்லிக் கொடுக்கவில்லை. அது லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், உங்களுடைய மார்க்கத்தோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள், நமது மார்க்கத்தோடு நாம் நின்று கொள்வோம். இது அல்லாஹு தஆலா சொல்லித் தந்தது கரைந்து போவதல்ல, அவர்களோடு இணைந்து நம்முடைய மார்க்கத்தை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கிற எல்லைக்குள் நின்று கொண்டு செயற்படுவது என்ற ஒரு வேலைத்தனத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் அதனை இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை. வரலாறு நெடுகிலும் நாம் பெரிய ஒரு தவறை விட்டு வந்திருக்கிறோம். அதன் கெட்ட விளைவுகள், மோசமான விளைவுகள், விபரீதங்களை இன்று நாம் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதுதான் அது அனுகவையாக இருக்கலாம், இதுதான் ஜிந்தோட்டையாக இருக்கலாம், இதுதான் அம்பாரையாக இருக்கலாம், நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னொரு இடமாக இருக்கலாம். நாம் இன்னும் நெருங்குகிற வேலையை பார்ப்பதை தவிர இன்னும் இன்னும் விரிசல்களை கூட்டிக் கொள்கிற வேலை, இன்னும் இன்னும் எழுத்துக்கள் பேச்சுக்கள் மூலமாக இடைவெளியை அகலப்படுத்திக் கொள்கிற வேலை, சேருகின்ற வழிகளையும் உடைத்துக் கொள்கிற வேலைகளை செய்து கொள்ளக்கூடாது. நம்முடைய இளைஞர்கள், பெரியவர்கள், அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும். எழுத்துக்கள் பேச்சுக்கள் மூலமாக, அதே போல நடவடிக்கைகள் மூலமாக அந்த தலங்களுக்கு பார்க்க போகிற போது அந்த இடங்களிலே கையாளுகிற முறைகள் இவையெல்லாம் பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தலாம். சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் சகோதரர்களே. சட்டம் அதனை செய்ய வேண்டியது சட்டத்தின் கையிலே இருக்கிறது. போலீசார் கலகம் அடக்குவோர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், நிச்சயமாக தவறு இழைக்கிறார்கள், அது நமக்கு விளங்குகிறது. ஆனால் அவர்களோடு நாம் இதனை போராடி ஒரு யுத்தமாக மாற்றினால் என்ன நடக்கும்? அவர்களோடு நாம் போராடி ஒரு யுத்தமாக மாற்றினால் என்ன நடக்கும் சகோதரர்களே? மிகவும் நிதானமாக யோசியுங்கள், மிகவும் நிதானமாக யோசியுங்கள். ஒரு வார்த்தையாக இருக்கும், ஒரு சின்ன அடிதடியாக இருக்கும், ஆனால் விபரீதங்கள் பெரிய விளைவில் வந்து சேரும். அந்த நேரத்தில் யார் அதன் விலையை மீளப் பெறுவது அல்லது மீட்டிக் கொடுப்பது? சகோதரர்கள், உயிர்களாக இருக்கும், உடைமைகளாக இருக்கும், பொது தலங்களாக இருக்கும், மஸ்ஜிதுகளாக இருக்கும், மதரசாக்களாக இருக்கும், பாடசாலைகளாக இருக்கும், வீடுகளாக இருக்கும், கடைகளாக இருக்கும், சகோதரர்களை அவ்வளவு விலை ஒன்றை நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது, கொடுத்துவிட்டு தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே மிகவும் நிதானமாக யோசிப்போம், மிகவும் பக்குவமாக கையாளுவோம், தூர திருஷ்டியுடன் வந்து கொள்வோம். எல்லோரும் பேசுவது எழுதுவது எல்லாம் நிறுத்தி சிந்தனை அக்கள் தெளிவு உள்ளோர், புத்தி தெளிவு உள்ளோர் மட்டும் பேசுங்கள், புத்தி தெளிவு உள்ளோர் மட்டும் பேசுங்கள். எல்லோரும் தான் அறிஞர் என்று, எல்லோரும் தான் சிந்தனைவாதி என்று, எல்லோரும் தான் எழுத்தாளன் என்று, எல்லோரும் தான் பேச்சாளன் என்று மேடைக்கு மேடை நின்று ஒவ்வொரு தளங்களையும் பயன்படுத்திக் கொண்டு சோசியல் மீடியாவை பயன்படுத்திக் கொண்டு எல்லாம் எழுதுவது, கருத்து தெரிவிப்பதனால் அது சிங்களத்திலும் போகிறது, ஆங்கிலத்திலும் போகிறது, தமிழிலும் போகிறது, போதாக்குறைக்கு இப்பொழுது அரபும் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அது வேறு உலக நாடுகளுக்கு இலங்கை பற்றிய படத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா எந்தெந்த நாடுகளிலே இலங்கையின் செய்தி பிரசுரமாகிறதோ அந்தந்த நாடுகளில் உள்ள எம்பதிகள் அந்த பத்திரிகை அந்த சோசியல் மீடியாவிலிருந்து அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள தமிழ், சிங்கள, ஆங்கில, அரபு மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக அந்தந்த அன்று அவ்வந்த அன்று காலையிலே முதல் செய்தியாக என்பது வந்து சேர அங்கு அவருடைய மேசையில் இருக்கும். அவர் அத்தனையும் ரிப்போர்ட் பண்ணுகிறார். இங்கே எந்த நாட்டிலே நடந்திருக்கிறது, எந்த இடத்திலே இது வந்திருக்கிறது என்று செய்தி, எந்த ரிப்போர்ட் இந்த எந்த பரஸ்பண்டனை கொடுத்திருக்கிறார், அவ்வளவு இங்கே வந்து சேருகிறது. நான் நினைக்கலாம் அரபு நாட்டிலே எந்த அளவு திருத்தரமாக இருக்கிறது, சகோதரர்கள் எல்லாம் வந்து சேருகிறது. சில இடங்களிலே நாங்கள் எம்பசிகளுக்கு போய் அங்கே அங்கு இருக்கிற சிங்கள எம்பாசடர் நம்மிடத்திலே காற்று நற்செய்திகள் எங்களுடைய நாட்டிலிருந்து அரபியிலே இதனை தொகுத்தளித்திருக்கிறார்கள். வேதனை, அவர்கள் செய்த தவறு ஒன்று அதனை உலக மட்டத்திலே படப்பிடித்து காட்டப்படும் போது இன்னும் இதனை பல மடங்கு செய்வோம் என்று தூண்டப்படுவார்கள். எனவே சகோதரி, உரிமைகளுக்காக போராட வேண்டும், மலினப்படுத்தவில்லை. நம்முடைய இந்த நிலை மாற வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும். ஆனால் சகோதரர்களே, எவ்வப்போதும் நாம் வரலாற்றை படித்து பார்த்தால் இப்படியான சம்பவங்கள் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்தே வந்திருக்கின்றன. நான் ஏலவே சொன்ன அந்த புரொஃபஸருடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். நூறாண்டுகளாக பெரும்பான்மை சமூகத்தினால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற இந்த மூன்று சிறுபான்மையினருக்கும் இழைக்கப்பட்ட அநியாயங்கள், அத்தூழியங்கள், அது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக எழுதியுள்ளார். ஆனால் இதனை படிக்கிற போது ஒரு நிம்மதி பெறுகிறோம். இதுவெல்லாம் இருந்திருந்து அவ்வப்போது நடைபெற்று வருகிற சில சம்பவங்கள் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் அண்மை காலமாக அது கூர்மை அடைந்திருக்கிறது என்பதுதான் கவலையாக இருக்கிறது. இந்த கூர்மையை குறைக்க வேண்டும், என்றால் நாம் அவர்களோடு சேர வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய நடவடிக்கைகளிலே நாம் நல்லவர்கள் என்பதை காட்டிக்கொள்ளவும் வேண்டும். நீங்கள் எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு துரோகம், நாம் துரோகத்தால் வெல்பவர்கள் அல்ல, நாம் கெட்டதால் வெல்பவர்கள் அல்ல, கெட்டதையும் நல்லதால் வெல்பவர்கள். எங்களுக்கு குர்ஆன் அதனைத்தான் சொல்லித் தந்திருக்கிறது, பகைமையையும் நட்பால் வெல்பவர்கள், கூறிய வாளையும் புன்சிரிப்பால் வெல்பவர்கள் என்பதை நாம் நடத்தி ரீதியாக இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக காட்டி எல்லா மக்களும் இந்த நாட்டிலே மிகவும் அமைதியாக நிம்மதியாக ஒருவர் மற்றவர் சந்தேகத்தை கொண்டு பார்ப்பதை நிறுத்தி ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கையோடு வாழக்கூடிய, ஒருவர் மற்றவரை எப்பொழுது நேசித்த நிலையிலே வாழக்கூடிய ஒரு சுமூகமான சௌஜன்யமான ஒரு வாழ்க்கை இந்த நாட்டை ஏற்படுத்துவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நாட்டிலே மிகவும் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, அமைதி மிக்க ஒரு சூழலை உண்டாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நிறையவே உன்னுடைய ரஹ்மத்துகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. யா அல்லாஹ், நீ பொழிந்திருக்கக்கூடிய வரங்கள் இந்த நாட்டிலே கொஞ்ச நஞ்சம் அல்ல. யா அல்லாஹ், குறைந்த மக்களாக இருக்கக்கூடிய நம்மை பல சுதந்திரங்களோடு பல வாய்ப்புகளோடு இந்த நாட்டிலே வாழ வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், நிறையவே நன்றி செலுத்த வேண்டும், தவறி போயிருக்கிறோம். யா அல்லாஹ், இதனை நீ மென்மேலும் நமக்கு உறுதிப்படுத்தி வைப்பாயாக, திறந்து வைப்பாயாக. நாம் மட்டுமல்ல, இறுதி வரைக்கும் இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழவே இருக்கிற நம்முடைய பரம்பரை அத்தனை பேருக்கும் இந்த சுதந்திரத்தை இன்னும் இன்னும் அதிகரித்து உறுதியாக கொடுத்து வாழ வைப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லோருக்கும் இஸ்லாத்தை பற்றிய தெளிவை கொடுப்பாயாக, உன் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக, இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக. நமக்கும் பெரும்பான்மை சமுதாயத்திற்கு இடையில ஏற்பட்டுள்ள, நமக்கும் அடுத்த சகோதரர்களுக்கும் இடையில ஏற்பட்டுள்ள விரிசல்களை யாவா இல்லாமலாக்கி, ஒருவர் மற்றவரை சந்தேகிப்பன் கொண்டு பார்ப்பதை இல்லாமலாக்கி, ஒருவர் மற்றவரை நம்பிக்கையோடு பார்க்கிற நிலைமையை உண்டு பண்ணுவாயாக. எல்லோருடைய இதயங்களிலும் அன்பு பிணைப்பை உறுதிப்படுத்தி இறுக்கமாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.